அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் எம்பி, உங்கள் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைறேன். இன்றைக்கான தலைப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போது. இந்த தலைப்பு எனக்கு எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னாடி என்னோட நண்பர் வந்து என்னோட வாட்ஸ்அப்ல ஒரு ஆர்டிகல் அனுப்பினார். அந்த ஆர்டிகல் எதை பத்தினதுன்னா, பட்ஜெட்ல இன்கம் டேக்ஸ் வந்து அபாலிஷ் ஆச்சுன்னா எப்படிப்பட்ட ஒரு ரிஃபார்மா இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு தலைப்பு. சர்ப்ரைசிங்காகவும் இருந்தது, ஷாக்கிங்காகவும் இருந்தது. இது பாசிபிளா அப்படின்ற கொஸ்டின் என்கிட்ட நிறைய நாள் இருந்திருக்கு. இதை பத்தி நான் நிறைய பேர்கிட்ட டிபேட்டும் பண்ணிருக்கேன். பல வருஷங்கள பல எக்கனாமிஸ்ட் இதுக்கு ஃபேவரபிளாவும் இதுக்கு அகேன்ஸ்டாவும் நிறைய பேர் பேசிட்டு தான் இருக்காங்க. பர்டிகுலரா சொல்லணும்னா, பல வருஷங்களா பிஜேபியோட எம்பியான எக்கனாமிக் ஸ்டால்வர்ட் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் வந்து இதுக்கு ஃபேவரபிளா நிறைய தடவை பேசியிருக்காரு. எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் அபாலிஷ்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்ற கருத்தை பல மேடைகள்ல வந்து வலியுறுத்தி வந்திருக்காரு. சரி, நம்மளுக்குள்ள பல க்வெஸ்சன்ஸ் இருக்கும், அதை தான் இன்னைக்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். எந்த மாதிரினா, இது பாசிபிளா, இதனால வர மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன, அதே மாதிரி ஏதாவது கண்ட்ரீஸ்ல இன்கம் டேக்ஸ் இல்லாம இருக்கா, அதை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த புதிய எபிசோடுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் எம்பி மற்றும் உங்கள் எம்பிஸ் தமிழ் பாட்காஸ்ட். இந்த விஷயத்தை நான் ரொம்ப சிம்பிளா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படின்றதா இந்த பாட்காஸ்டோட முயற்சியை. சரி, இந்த ஓவரால் விஷயத்தை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நம்ம கிட்ட இருக்க டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை பத்தி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். வரிகள்ல 2 வகை இருக்கு. ஒன்னு நேரடியா நீங்க செலுத்துறது, இன்னொன்னு மறைமுகமா செலுத்துறது. அதாவது டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க. டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, பேர் சொல்ற மாதிரியே, நீங்க அஸ் எ பர்சனா இருக்கலாம் இல்ல கம்பெனியா இருக்கலாம், நீங்க டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக வரி செலுத்துறது வந்து டைரக்ட் டாக்ஸ். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, உங்க இன்கம் டாக்ஸா இருக்கலாம் இல்ல ப்ராப்பர்ட்டி டாக்ஸா இருக்கலாம் இல்ல கார்பரேட் டாக்ஸா இருக்கலாம், இது எல்லாமே நேரடியா நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துற மாதிரி. ரெண்டாவது இன்டைரக்ட் டாக்ஸ், அதாவது மறைமுகமா நீங்க வரி செலுத்துறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி. நீங்க ஒரு பால் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த பால் வாங்குறதுல கூட நீங்க மறைமுகமா கவர்மெண்ட்டுக்கு வரி செலுத்துறீங்க. ஆனா இந்த வரி வந்து அந்த வெண்டர் கிட்ட போயிட்டு அந்த வெண்டர் கவர்மெண்ட்டுக்காக பே பண்றாரு. இது பால் மட்டும் இல்லாம மறைமுகமா எல்லா பொருட்களுமே மறைமுக வரி செலுத்திட்டு தான் இருக்கும், அதாவது இன்டைரக்ட் டாக்ஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, பெட்ரோல்ல கூட எடுத்துப்போமே, வேட், எக்ஸைஸ் டியூட்டி, இது ரெண்டுமே நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்டு தான் இருக்கும். இன்னொரு ரூமர் ஒன்னு இந்தியால ரொம்ப பிரபலமான ஒரு ரூமர் என்னன்னா, 2-3% பேர் தான் இந்தியால வரி செலுத்துறவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கும். இது கம்ப்ளீட்டா ட்ரூவும் கிடையாது, கம்ப்ளீட்டா ஃபால்ஸும் கிடையாது. இந்தியால இருக்க அது ஏழையா இருக்கலாம் இல்ல பணக்காரங்களா இருக்கலாம் மிடில் கிளாஸா இருக்கலாம், எல்லாருமே வரி செலுத்துறோம். அது நேரடியா இல்லாம இருக்கலாம், மறைமுக வரி கண்டிப்பா செலுத்திட்டே தான் இருக்கும். ஆனா ஒரு விதத்துல பார்ஷலி என்ன ட்ரூனா, இன்கம் டாக்ஸ் ரொம்ப கம்மியான பேர் மட்டுமே கட்டிட்டு இருக்கும். சோ இதோட டேட்டாபேஸ் ஒன்னு இருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க மனசுல ஒரு வேல்யூ கெஸ் பண்ணுங்க, எவ்வளவு பேர் இந்தியால வரி செலுத்துறவங்க இருக்காங்க, அதாவது நேரடியாக இன்கம் டாக்ஸ் செலுத்துறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்றத கெஸ் பண்ணுங்களேன். February 2020 டேட்டா படி 1.4 கோடி மக்கள் மட்டுமே இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.46 crore பீப்புள் மட்டும் தான் இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க. இந்தியாவோட 1.4 பில்லியன் பாப்புலேஷன்ல பாத்தீங்கன்னா, அப்ராக்சிமேட்டா ஒரே 1% மக்கள் மட்டுமே இன்கம் டாக்ஸ் பே பண்றவங்க இருக்காங்க. அதுல முற்றிலும் பாத்தீங்கன்னா மிடில் கிளாஸ், அதாவது ஜாப் கோவர்ஸ், நம்மள மாதிரி இருக்கவங்க மட்டும் தான் வரி செலுத்துறாங்க. புவர் பீப்புள் என்ன ஆகுதுன்னா, அவங்க அந்த கேட்டகரியை ரீச் பண்றதே இல்ல, அந்த மினிமம் ஸ்லாப் ரேட் ஆஃப் இன்கம் டாக்ஸ் ரீச் பண்றதே கிடையாது. இதே இது வந்து பல ரிச்சான பீப்புளா இருக்கலாம் இல்ல பிசினஸ் மேனா இருக்கலாம், அவங்க எல்லாத்துக்குமே பல வகையில வந்து இந்த வரிகளை செலுத்துறதுல இருந்து அவாய்ட் பண்றவங்க இருக்காங்க. ரெண்டாவது கருப்பு பணம், பிளாக் மணி, அதாவது வரி செலுத்தாம இந்த கருப்பு பணம் பதுக்குறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒவ்வொரு இடமும் இன்கம் டாக்ஸ் பே பண்ணும்போது நம்மள பல பேருக்கு இந்த ஃபீலிங் இருக்கலாம், அதாவது நம்ம இவ்வளவு பே பண்றோமே, இதுக்கு ரிட்டர்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது. ஒரு கடைக்கு போறோம், 10 ரூபாய் கொடுத்து பொருள் வாங்குறோம், 10 ரூபாய்க்கு உங்களுக்கு ஐட்டம் கிடைக்கலனாலும் ஒரு 6 ரூபாய் 5 ரூபாய்க்கு வேல்யூக்கு நம்மளுக்கு ஒரு ஐட்டம் கிடைக்குது. ஆனா நம்ம இவ்வளவு இன்கம் டாக்ஸ் பே பண்ணும்போது நம்மளுக்கு ரிட்டர்னுக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற க்வெஸ்சன் நம்ம எல்லாத்துக்குமே இருக்கலாம். ஒரு சோஷியல் செக்யூரிட்டி கிடைக்குதா, சோஷியல் செக்யூரிட்டி நம்ம பார்க்கும்போது அது வந்து இந்த ஹெல்த் கேர் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் இல்ல எஜுகேஷன், இது ரெண்டுமே தரமான வகையில நம்மளுக்கு கிடைக்குதா அப்படின்ற கேள்வி நமக்குள்ள எழும். சோ இது ஒரு டிஃபரெண்டான ஒரு டாபிக், இதை பத்தியே நம்ம ஒரு பாட்காஸ்ட் செப்பரேட்டா பேசலாம். சரி, இப்போ திரும்ப இன்கம் டாக்ஸ் குள்ள வருவோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டாவும் தரேன். நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், விவசாயம் நீங்க பண்ணீங்கன்னா அதுல இருந்து வர வருமானத்துக்கு நீங்க இன்கம் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. இதனால ஏழை விவசாயிகள் பல பேர் பயன்பட்டாலும் இன்னொரு முக்கியமான ஒரு செக்மெண்ட் இருக்கு. 2011 டேட்டா, நான் சொல்றது 2011 ஆர்டிஐயோட டேட்டா பிரகாரம், 700,000 விவசாயிகள் பல கோடிகளுக்கு மேல இது அக்ரிகல்ச்சர்ல இருந்து வருமானம் எடுத்திருக்காங்க. அவங்க ஒரு பைசா கூட இன்கம் டாக்ஸ் பே பண்றது கிடையாது. நம்ம ஊர்ல அந்த மாதிரி விவசாயிகளை பார்க்கறது ரொம்ப கம்மி. இது முற்றிலும் பாத்தீங்கன்னா இந்த பஞ்சாப், ஹரியானா இந்த மாதிரி இடங்கள்ல நீங்க சர்வசாதாரணமா அவங்க ஆடி பெஞ்ச் இதெல்லாம் பயன்படுத்துறத நம்ம பார்க்க முடியறது இருக்கு. சரி, இப்ப திரும்ப வந்து அந்த டாபிக்ல, ஐடி இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் பண்றதுனால என்னென்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்கு, இல்லைன்னா என்னென்ன மாதிரி டிஸ்அட்வான்டேஜஸ் வரலாம் அப்படின்ற ஒரு டாபிக் உள்ளே நம்ம போகலாம். இது எல்லாமே எக்கனாமிக்ஸ் டிபேட் பண்றதா, இது எல்லாமே ஒரு ஹைபோதெட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷனை பேஸ் பண்ணி பண்றது. சோ முதல்ல பெனிஃபிட்ஸ் பத்தி பார்ப்போம். இந்த இன்கம் டாக்ஸ் டேக்ஸ் அபாலிஷ் பண்றதுனால முதல் அட்வான்டேஜ் என்ன இருக்கு அப்படின்னு எக்கனாமிக் க்ரோத். இதுவுமே நிறைய பேர் பேசுறதா, நீங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லைன்ற பட்சத்துல அந்த பணத்தை யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. சோ எக்கானமிக்குள்ள பணம் வர ஆரம்பிக்கும். எக்கானமிக்குள்ள பணம் வர ஆரம்பிக்கும் பொழுது நம்மளோட எக்கானமி க்ரோ ஆகும். இது ஒன் ஆஃப் தி ஃபேக்டரா பார்க்கப்படுறது. ரெண்டாவது முக்கியமான ஒரு ஃபேக்டரா பார்க்கப்படுறது, இந்த பிளாக் மணி முற்றிலுமா ஒழிக்கப்படும் அப்படின்றது முக்கியமான ஒரு பாயிண்ட். இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா கெஸ் பண்ணுங்களேன் எவ்வளவு பிளாக் மணி இருக்கும்னு. 2018 டேட்டா படி 1.5 trillion USD நம்மளுக்கு பயன்படாம ஏதோ ஒரு வகையில ஒரு ஃபாரின் பேங்க்லயோ இல்ல ஒரு கள்ள பணமாவோ இங்க இருக்குது பிளாக் மணி. இது நம்ம எக்கானமிக்குள்ள வரதே கிடையாது. சோ இவங்க இதுக்கு டாக்ஸும் பே பண்றது கிடையாது. ஒன்ஸ் இந்த இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் ஆயிடுச்சுன்ற பட்சத்துல இந்த பிளாக் மணி எல்லாமே இப்ப ஒயிட் மணியா கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எக்கானமிக்குள்ள திரும்பவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல பொருள் வாங்கலாம், இல்ல பேங்க்ல போடலாம். சோ இந்த மாதிரி பல வகையில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத ரெண்டாவது விஷயமா பேசுறாங்க. மூணாவது விஷயம், சேவிங் நிறைய இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 100 ரூபாய் வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே, முன்னாடி 30 ரூபாய் வரி செலுத்திட்டு இருந்தீங்கன்னா அந்த 30 ரூபாய் செலுத்தாத பட்சத்துல இந்த 30 ரூபாய் நீங்க கொண்டு போய் பேங்க்ல போடும் பட்சத்துல இது ஒரு சைக்கிளிக்கான ஒரு எஃபெக்ட் தரும். சோ உங்க பேங்க்கு வந்து சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். சேவிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் போது நேச்சுரலா என்ன ஆகும்னா லெண்டிங் வந்து நிறைய போகும். அதாவது நீங்க நிறைய லோன் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. லோன் கொடுக்கறது கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்க ஆரம்பிப்பீங்க. சோ கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்ல கொடுக்க ஆரம்பிக்கும் போது தொழிலும் விருத்தி ஆகும். சோ ஓவரால் எக்கானமி திரும்பவும் பூம் ஆகுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் இன்றைக்கு இன்கம் டேக்ஸ்க்காக நிறைய டைம் மட்டும் இல்லை, எனர்ஜி நிறைய பணமும் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதாவது கவர்மெண்ட்டை பொறுத்த மட்டும் வெப்சைட்டாக இருக்கலாம், இல்லை டைமாக இருக்கலாம், அவங்க டிப்ளாய் பண்ணுற பீப்புளாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஸ்க்ரூட்டினிக்காக அவங்க செலவிடக்கூடிய டைமாக இருக்கலாம். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் சைட்லேருந்து ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இது முற்றிலுமே அவாய்ட் பண்ணப்படும் இன்கம் டேக்ஸ் இல்லைன்ற பட்சத்தில். இண்டிவிஜுவல் பொறுத்த மட்டும் இந்த மணி ஃபார் ஃபைலிங்காக இருக்கலாம், இல்லைனா இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டைமாக இருக்கலாம், இல்லை ஆடிட்டரோட காஸ்ட்டாக இருக்கலாம், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக சேவ் ஆகுன்ற மாதிரி இன்னொரு ஆங்கிள்லேருந்தும் பேசுகிறாங்க. இப்போ அட்வான்டேஜஸ் பற்றி எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி பார்ப்போம். எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் ஒவ்வொரு காயினுக்கும் ரெண்டு சைடு இருக்கும் அப்படின்னு வாங்க. ஸோ பொட்டன்ஷியல் டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்க தான் செய்யும். ஸோ முதல் விஷயமா என்ன பார்க்குறாங்கன்னா, கவர்மெண்ட்டோட ரெவன்யூ. கவர்மெண்ட் நடத்துறதுக்கு வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ தேவைப்படும். ஸோ கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ எங்கிருந்து வரும், நம்ம கிட்ட இருந்து வாங்குற வரியில தான் வரும். முக்கியமாக சொல்லணும்னா அவங்களுக்கு மேஜரான கான்ட்ரிபியூஷன் எங்கிருந்து வருதுன்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி 28.3% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் 26.4% இங்கிருந்து தான் வருது. அதுக்கப்புறம் தான் இந்த கார்பரேட் டேக்ஸ் 24% இருக்கலாம், இல்லை கஸ்டம்ஸ் 15%, எக்ஸைஸ் டியூட்டி 5%. ஸோ இங்கிருந்து வருது. ஸோ முக்கியமான கான்ட்ரிபியூஷன் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ். 1/4 ஆஃப் தி ரெவன்யூ கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய ரெவன்யூ லாஸ் இருக்கும். இந்த ரெவன்யூவை எங்கிருந்து கவர்மெண்ட் ரெக்கவர் பண்ணுவாங்கன்றது முக்கியமான ஒரு க்வெஸ்டனாக இருக்கும். எப்படி ரெக்கவர் பண்ணுவாங்க? இதுக்கு எக்கனாமிஸ்ட் வந்து ஃபேவரபிளாக வைக்கிற ஆர்குமெண்ட்ஸ் என்னன்னா, எக்கனாமிக் க்ரோத் இருக்கும் பொழுது, அதாவது மேக்ஸிமமாக இருக்கும் பொழுது ரெவன்யூ வேற ஏதாவது ஒரு சோர்ஸ்லேருந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்றது ரொம்ப ஃபேவரபிளாக ஒரு ஆர்குமெண்ட்டாக வைக்கிறாங்க. ஸோ இப்போ ரெண்டாவது பொட்டன்ஷியல் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும்னா, இப்போ வந்து ப்ராடக்டோட ப்ரைசஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டையும் முன்னெடுக்கிறாங்க. அதாவது இப்போ இன்கம் டேக்ஸ் போயிடுச்சு, ஸோ வேற ஏதாவது ஒரு வகையில் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வரும். அப்போ வந்து டிரான்சாக்ஷன் பேஸ்ட் டாக்ஸஸ் இல்லைனா எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் டாக்ஸஸ், நீங்கள் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ் பண்ணும் பொழுதும் அதுலேருந்து வர பணத்தை கவர்மெண்ட் டாக்ஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ ரிச் புவர்ன்ற செக்ரிகேஷனே இருக்காது. யாராக இருந்தாலும் ஒரு காமனான ஒரு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரில் அவங்க டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணுன்ற ஒரு விஷயம் வந்து ஒரு நிலைப்பாட்டில் வந்து நிற்கும். இது என்ன ஆகும்னா, அஃபோர்டபிலிட்டியில் நிறைய செக்மெண்ட்டுக்கு வந்து க்வெஸ்சன் ஆகிடும். சில பொருட்கள் வந்து சில செக்மெண்ட்டால் வாங்கவே முடியாத நிலைமைக்கு கொண்டு போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் ரெண்டு பொட்டன்ஷியல் டிஸ்அட்வான்டேஜஸ் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறது. சரி, இப்போ மூணாவது பாயிண்ட்டுக்கு வருவோம். ஏதாவது கண்ட்ரீஸில் வந்து இந்த இன்கம் டேக்ஸ் இல்லாமல் இருக்கா? அப்படி இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க எந்த மாதிரி அவங்களோட ரெவன்யூஸை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டாக இருந்தது. உலகத்தில் 23 கண்ட்ரீஸில் பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிடையாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பஹரீனாக இருக்கலாம், இல்லை ப்ரூனை, மொனாக்கோ, குவைத், UAE, இந்த மாதிரி பல கண்ட்ரீஸில் இன்கம் டேக்ஸ் கிடையாது. ஸோ இவங்கலாம் எப்படி அவங்களோட ரெவன்யூஸ் மேனேஜ் பண்ணுறாங்கன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து பார்ப்போமே. UAE நம்மளுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்குது. இங்கே பர்சனல் இன்கம் டேக்ஸ் கிடையாது. நீங்கள் என்ன சம்பளம் வாங்குறீங்களோ அதை அப்படியே கொண்டு போகலாம். கார்பரேட் டேக்ஸ் ரொம்ப மேக்ஸிமமாக இருக்குது. இங்கே பொதுவாக ஆயில் கம்பெனிஸை டிபெண்ட் பண்ணியே இந்த கண்ட்ரி இருக்கிறதுனால அவங்களோட கார்பரேட் டேக்ஸ் எங்கேருந்து பார்த்தாலும் 55-85% ரேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ்ன்றதும் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 50% கிட்ட இருக்குது. இது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு லிக்கர் வாங்கினாலும் சரி, இல்லைனா ஒரு தியேட்டரில் போய் படம் பார்க்கறதுனாலும் சரி, அதோட வரிகள் 50% மேலே இருக்குது. ஃபாரின் பேங்க்ஸ் வந்து அங்கே கிளை ஆரம்பிக்கணும்னா அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து 20% கார்பரேட் டேக்ஸ் வரியாக செலுத்தணும் அப்படின்றது ஒரு கண்டிஷனாக இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் அவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போது இந்த ஆயிலேருந்து இந்த ரெவன்யூ கம்மியாக ஆரம்பித்த பிற்பாடு அவங்களும் அலிவேடேஷன் டேக்ஸ்னு ஒன்று அவங்களோட பீப்புளுக்கு சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது 5% VAT வரி சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸ் இல்லாத கண்ட்ரிஸ் எல்லாமே இந்த ஆயில் ஹோல்டிங் கண்ட்ரிஸாக தான் இருக்குது. இப்போ ஆயிலோட விலை கம்மியாக ஆரம்பித்த பிற்பாடு அவங்களும் ஆல்டர்னேட்டிவ் வேஸ், அதாவது ரெவன்யூவை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வழிகளை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். கன்க்ளூசிவாக சரி இவ்வளோ பேசினியே, உன்னோட கருத்து என்ன? பர்சனல் இன்கம் டேக்ஸ் அபாலிஷ் ஆனால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு என்னோட கருத்து என்னன்னா, இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் ஆகணும். ஏன், என்ன காரணம்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1% மக்கள் மட்டுமே இன்கம் டாக்ஸ் பே பண்றாங்க. இந்த 1% இன்னும் ஜீரோ டவுன் பண்ணி பாத்தீங்கன்னா 80-85 இல்லனா 90% வரையும் இந்த ஜாப் கோவர்ஸ், அதாவது மிடில் கிளாஸ் இல்லனா லோவர் மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருக்கவங்க மட்டும் தான் இன்கம் டாக்ஸ் சாலிடா பே பண்றாங்க. கவர்மெண்ட்க்கு ரெவென்யூ வேணும்ன்ற பட்சத்துல எதுக்கு இந்த செக்மெண்டையே திரும்ப திரும்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அங்க இருந்து பணம் எடுக்கணும்னு பாக்குறாங்கன்றதான் என்னோட ஒரு க்வெஸ்சனா இருக்கு. க்வெஸ்சன் மட்டும் இல்ல, ஆதங்கமும் கூட. இதுக்கு பதிலா இன்கம் டாக்ஸ் அபாலிஷ் பண்ணிட்டு டிரான்சாக்ஷன் பேஸ்ட் இல்லனா எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ்ட் டாக்ஸஸ் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. ஆஃப் கோர்ஸ் இதுக்கு மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் நிறைய இருக்கலாம். கண்ட்ரிக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை டிபேட் பண்ணிட்டு அவங்க எடுக்கணும்ன்ற ஒரு கருத்தை சொல்லி இந்த பாட்காஸ்ட் முடிக்கிறேன். ஆஃப் கோர்ஸ் இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பட்சத்தில் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கலீக்ஸ் எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்மளோட பாட்காஸ்ட் இந்தியாவோட டாப் மியூசிக் மற்றும் பாட்காஸ்ட் தளங்கள் எல்லாத்திலுமே அவைலபிளா இருக்கு. அண்டர் தி பேனர் தி எம்பி தமிழ் பாட்காஸ்ட். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்காஸ்டோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம்பி. வணக்கம், வாழ்த்துக்கள்.